நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
எஸ்பிஎஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய தமிழக இந்திய செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான விவகாரம் ஏற்கனவே கடும் அரசியல் விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருந்த நிலையில் திருத்தப் பணிகளை தொடர்ந்து வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் 97.37 லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ள கணக்குப்படி தற்போதைய திருத்தத்திற்கு முன்னதாக வாக்காளர் பட்டியலில் 6.41 கோடி வாக்காளர்களும் வரைவு வாக்காளர் பட்டியலில் 5.43 கோடி வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர். நீக்கப்பட்ட தகுதி நபர்கள் தங்களின் பெயரை இணைக்க மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என கூறியுள்ள தலைமை தேர்தல் அதிகாரி இதற்கான முகாம்கள் பூத் வாரியாக நடைபெறும் என அறிவித்திருக்கிறார். வரைவு வாக்காளர் பட்டியலை தான் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளதாக கூறியிருக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், ஆரம்பத்திலிருந்தே திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் 1 மாதம் 10 நாட்கள் கால அவகாசம் வேண்டும் என கூறியிருந்ததாக கூறியிருக்கிறார். இந்த திருத்தத்தின் மூலம் பெரும்பாலான போலி வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆரம்பம் முதலே எதற்கு இந்த சிறப்பு திருத்தம் தேவை என்று கூறிய காரணத்தை மெய்ப்பிக்கும் வகையில் இது உள்ளது என கூறியிருக்கிறார். அத்துடன் எந்த போலி வாக்குகளை வைத்து மக்களாட்சி விழுமியங்களை வளைத்து ஆட்சியை பிடிக்க திமுக நினைத்ததோ அந்த கனவு மண்ணோடு மண்ணாக போன ஆத்திரத்தில் பதற்றத்தில் பல்வேறு புலம்பல் நாடகங்களை அரங்கேற்ற தயாராகி வருகிறது என தெரிவித்திருக்கிறார். மக்கள் தங்கள் வாக்குரிமையை காப்பாற்றிக் கொள்வதற்கே பெரும் போராட்டமாக இருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்திருக்கிறார்.
நீங்க ஒரு களை எடுக்க போறிய தோட்டத்தில் என்ன களையை தானே பார்த்து எடுக்கணும், மொத்தமா உழுதுட்டு மறுபடியும் விதப்பம் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள. இப்ப 1 கோடி வாக்காளர்கள் இது எப்படி மறுபடியும் நம்ம விடுபட்டது யாரா இருக்குன்னு எப்படி பதிவு செஞ்சு மறுபடியும் நம்ம வாக்கை எப்படி தக்க வைக்கிறது, எப்படியும் நீங்க இப்ப இந்த பிப்ரவரியில தேர்தல் அறிவி டிசம்பர் முடிஞ்சிருச்சு, இப்ப 2 மாசத்துக்குள்ள எப்படி இதை சரி பண்றது? நாட்டுல மக்களுக்கு இருக்கிற குடிமக்களுக்கு இருக்கிற கடைசி மதிப்பு மிக்க உரிமையே இந்த வாக்கு, அதை காப்பாத்துக்கிறதுக்கே பெரும் போராட்டமா இருக்கு. இப்ப யார போய் தேடி வேலையை விட்டுட்டு போய் என் வாக்கு இல்லைன்னா அங்க போய் சேர்த்து பதிவு பண்ணி கொடுத்து எப்படி விடுபட்டுச்சு? அப்ப என்னமா வேலை செஞ்சீங்க? சரி பாக்குறேன் எப்படி 1 கோடி வாக்குங்கிறது எவ்வளவு பெரிய எண்ணிக்கை, அது எவ்வளவு பெருத்த எண்ணிக்கை, எத்தனை தொகுதி இது? அங்க 81 லட்சம் வாக்கு எடுத்தீங்க பீகார்ல, 81 லட்சம் வாக்குல அதிகப்படியா இஸ்லாமியர் வாக்கு எடுத்தீங்க, உங்களுக்கு எந்தெந்த வாக்கு இல்லையோ அதெல்லாம் தூக்குனீங்க.
நீக்கப்பட்ட தகுதியான நபர்கள் தங்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இணைப்பதற்கு மீண்டும் கோரப்பட்டுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் திருத்த விவகாரம் தொடர்ந்து அரசியல் களத்தில் முக்கிய பேசுபொருளாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் பல அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றி வரும் ஒப்பந்த செவிலியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தியுள்ளனர். ஒப்பந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்தல், காலி பணியிடங்களை நிரப்பாமை உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி தமிழகம் முழுவதும் செவிலியர்கள் போராட்டம் நடத்தியிருக்கின்றனர். பணி நிரந்தரம் மட்டுமின்றி வேலை நேரம், செவிலியர்களுக்கான அடிப்படை வசதிகள் எதுவும் முறையாக இல்லை என போராட்டத்தில் பங்கேற்ற செவிலியர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார்.
எங்களுக்கு கொடுத்த அந்த ஆர்டர்ல என்ன இருக்குன்னா, உங்களுக்கு நீங்க 2000 வந்து ஒப்பந்த முறையில வந்து பணி செய்யுங்க, 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு உங்களை வந்து காலமுறை ஊதியத்துல நாங்க பணியில அமர்த்துவோம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு 2015 இது வரைக்கும் நாங்க ஒப்பந்த முறையில வெறும் 18000 தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு நிரந்தர பணி தரவே இல்லை. அது இல்லாம நாங்க வந்துட்டு சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தோம். எங்களுக்கு உயர் நீதிமன்றம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லாருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதை வந்து இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து மேல்முறையீடு பண்ணி நாங்க தரமாட்டோம், சம வேலைக்கு சம ஊதியம் தரமாட்டோம்னு சொல்லிட்டு மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க. அதையும் அவங்க ரத்து செய்யணும். அப்புறம் எங்களை வந்து கண்டிப்பா வந்து நிரந்தரமாக செவிலியராக மாற்றணும்.
செவிலியர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், ஒப்பந்த பணியாளர் முறையை கொண்டு வந்ததே ஜெயலலிதா தான் என தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டிருக்கிறார்.
ஒப்பந்த செவிலியர்கள் இந்த கான்செப்டே எப்ப உருவாச்சுன்னா, ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்த போதுதான், 2014-15 தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் பர்மனன்ட் போஸ்ட் தான். இந்த ஒப்பந்த செவிலியர்கள் இந்த கான்செப்ட் 14-15 அப்புறம் தான் வந்தது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள்லாம் அறிக்கை விடுறாங்க, ஆனால் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு அதை கேட்கறதுக்கும் மற்றவர்களும் அது ஒரு மாதிரியா இருக்கு. என்ன காரணம்னா, இது வந்ததே இந்த பிரச்சனைகள் வந்ததே காரணம் அவங்க தான். 2014-15 இந்த ஒப்பந்த செவிலியர்கள்ங்கிற நியமனத்தை ஏற்படுத்தினா அவங்க தான். 2019-20 கொரோனா பேரிடர் காலத்தில் ஒப்பந்த செவிலியர்களை கூடுதல் படுத்துதான் அவங்க தான்.
செவிலியர்கள் போராட்டம் அரசு மருத்துவமனை செயல்பாடுகளை பாதித்திருக்கும் நிலையில் செவிலியர்களின் அடிப்படை கோரிக்கைகளை எந்த அளவு அரசு நிறைவேற்றுகிறது என்பதை பொறுத்திருந்தே காண வேண்டும். இந்தியா எங்கும் பரவலாக 100 நாள் வேலை திட்டம் என அறியப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மாற்றாக விபிஜி ராம்ஜி எனப்படும் வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்ட மசோதாவை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் மக்களவையில் தாக்கல் செய்து அது நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த 2005 அப்போதைய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் தொடங்கப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எனும் 100 நாள் வேலை திட்டம் கிராமப்புறங்களில் ஆண்டுக்கு குறைந்தது 100 நாட்கள் வேலைவாய்ப்பினை உறுதி செய்தது. தமிழ்நாடு உள்பட பல்வேறு மாநிலங்களில் நடைமுறையில் இருந்த இத்திட்டத்தை மாற்றி அமைப்பதற்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பினை பதிவு செய்திருக்கின்றன. திட்ட பெயரை மாற்றும் முடிவை திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. ஆனால் அதற்கு ஆளும் பாஜக அரசு செவிசாய்க்கவில்லை. தற்போதைய புதிய மசோதாவின்படி ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் வழங்கப்படும் உறுதியான வேலை நாட்கள் ஆண்டுக்கு 100 நாட்களிலிருந்து 125 நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் மத்திய அரசு மட்டுமல்லாமல் மாநில அரசுகளும் ஊதிய செலவுக்கான பொறுப்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பெரும்பாலான மாநிலங்களுக்கு 60-40 என்ற விகிதாச்சார அடிப்படையிலும் ஒரு சில சிறப்பு அந்தஸ்து கொண்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு 90-10 என்ற விகிதத்திலும் ஊதிய செலவினை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் என கூறப்பட்டுள்ளது. இது மாநில அரசுகளுக்கு சுமையை அதிகரிக்கும் செயல் என எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. இந்த திட்டத்தின் நடைமுறை மாநில அரசுகள் மீது செய்யப்போகும் அடுத்தடுத்த தாக்கங்கள் வரும் நாட்களில் முக்கிய அரசியல் விவாதங்களை ஏற்படுத்தக்கூடும் என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகை வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து அமலாக்கத்துறை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. கடந்த 2014 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை கொண்ட நேஷனல் ஹெரால்ட் என்ற பத்திரிகையை 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மீது பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி அமலாக்கத்துறைக்கு புகார் அளித்தார். டெல்லி நீதிமன்றத்தில் நடந்த இந்த வழக்கில் அமலாக்கத்துறையின் குற்ற பத்திரிகையை நிராகரித்த நீதிமன்றம் தனிநபர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை நேரடியாக விசாரணையை தொடங்க முடியாது என குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை என்று கருதி அமலாக்கத்துறை முன்வைத்த குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் நிராகரித்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்திருக்கிறது. இது SBS தமிழின் தமிழக இந்திய செய்திகளின் பின்னணி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.